மாணவர்கள் எல்லோருக்கும் எஸ்பிஎஸ் தமிழ் வானொலி சார்பாக வணக்கங்கள்.
வணக்கம்.
இந்த ஆர்வம், தமிழ் மீதான ஆர்வம் எப்படி வந்ததென்று சொல்லுங்களேன்.
முதலில் எனது பெற்றோர்கள் தமிழை நீங்கள் கற்க வேண்டும் என்று கூறுவார்கள். அது மட்டும் இல்லை, சிறு வயதிலிருந்து நான் பல தமிழ் படங்களை புத்தகங்களை நான் பார்த்திருக்கின்றேன். அப்போதுதான் எனக்கு இந்த ஆர்வம் வந்தது.
எனக்கும் ஆரம்பத்தில் எனது அம்மம்மா சிறு கதைகள் கூறுவார் தமிழில். அது மட்டுமல்ல, நான் சிறு வயதிலிருந்தே தமிழ் படங்கள் கூடுதலாக பார்ப்பேன். மற்றும் எமது வீட்டில் நாம் தமிழில் தான் பேசுகிறோம்.
நானும் எனது பெற்றோர்களின் விருப்பத்தில் தான் நானும் தமிழ் பாடசாலைக்கு சென்றேன். அதற்கு பின் உயர்தர பரீட்சை வகுப்புக்கு சென்ற பின் அது மிகவும் என்னை கவர்ந்தது. அது எனக்குள் ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்தது.
தமிழில் எனக்கு ஏற்பட்ட பற்று வந்து எனது பெற்றோர்கள் தான் முதல் காரணம். சிறு வயதிலிருந்து நான் தமிழில் தான் கதைப்பேன். வீட்டிலும் சரி, எங்களுடைய உறவினர்களை கண்டாலும் சரி, நாங்கள் தமிழில் தான் கதைப்பேன். அதன் பிறகு எனக்கு தமிழில் தமிழ் கலாச்சாரம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. தமிழ் உடைகள், பாரம்பரியம், உணவு, அனைத்து தமிழ் கலாச்சாரங்களும் எனக்கு மிக பிடிச்சிருந்தது. அதுதான் எனக்கு காரணம் தமிழை நான் எடுத்ததுக்கு.
எனக்கும் கண்டிப்பாக என்னோடய பெற்றோர்கள் தான். ஏன்னா முன்னாடியிலேருந்தே என்னோடய அப்பா நிறையா வந்து பேச்செல்லாம் நிறைய கேட்பாங்க. அப்போது எனக்கு வந்து அதோட ஆற்றல் தான் தோணுச்சு. எனக்கு நிறையா அவங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஈர்க்க முடியுமா இருந்துச்சு. அப்புறம் நிறையா போட்டிகளெல்லாம் நான் வந்து பங்கு பெற்றதுனால, திருக்குறள் போட்டிகள் அந்த மாதிரி இருந்ததுனால, எப்படி ஒரு ரெண்டு வரியில் அவங்க ஒரு வாழ்க்கை பாடத்தை அவங்க கற்றுத்தர்றாங்க அப்படின்றத நான் வந்து யோசித்து எனக்கு அதிலிருந்து தான் எனக்கு வந்து ஆர்மை வந்துச்சு.
நான் சிறு வயதிலிருந்தேயே எனது குடும்பத்துடன் தமிழில் தான் நான் பேசினேன். அதனால் எனது பெற்றோர் என்னை பலர் வகுப்பில் தமிழ் பாடசாலையில் சேர்க்கும் போது தமிழை ஒரு பாடமாக படிக்க வேண்டும் என்றோ எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அத்துடன் எனது ஆசிரியர்கள் மிக சிறப்பாக எனக்கு பாடத்தை படித்து விட்டதனால் எனக்கு அப்படி ஆர்வம் துவங்கியது.
எல்லோரும் பல தரப்பட்ட உங்களுடைய வயதுகளில் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்திருப்பீர்கள், அவற்றை பற்றி சொல்லுங்களேன்.
நான் இங்கிலாந்தில் பிறந்து ஆஸ்திரேலியாவுக்கு 4 வயதில் வந்தேன்.
நான் முதல்ல இந்தியாவில் தான் பிறந்தேன். அதுக்கப்புறம் 3 வயசில் துபாயில் இருந்துட்டு இங்கே 8 வயசில் வந்தேன். முதல்ல எனக்கு பேச தான் தெரியும். நான் இங்கே வந்து தான் எனக்கு வந்து எழுத படிக்க அதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன்.
நான் இலங்கையில் தான் பிறந்த நான் இங்கே வந்து 4 வருடங்கள் ஆகின்றன. நான் 13 வயதில் இங்கே வந்த நான்.
நானும் இலங்கையில் தான் பிறந்தேன். நான் ஆஸ்திரேலியாவுக்கு 8 வயதில் வந்தேன். அதற்கு நான் வந்த பின்பே நான் தமிழ் பாடசாலையில் சேர்ந்து தமிழை படிக்க தொடங்கினேன்.
நான் இங்கே தான் பிறந்தேன். முதலாவது நாள் தமிழ் பாடசாலைக்கு போகும்போது அந்த பயத்தினால் ஒரே வாந்தியாக இருந்தது. அதனால் பேர்ந்து நான் செலக்டிவ் பரீட்சை முடித்த பின்பு தான் நான் மீண்டும் தமிழ் பாடசாலைக்கு வந்தேன்.
நான் இலங்கையில் தான் பிறந்த நான் இங்கு 2005 வந்த நான். எனது பிரதான பாடசாலையை தொடங்கும் போதே ஆரம்ப பள்ளியில் நான் தமிழ் பாடசாலையும் தொடங்கினேன்.
இங்கே வந்து முழு நேரமும் ஆங்கிலத்தில் தான் உங்களுடைய பாடங்களை கற்றுக்கொள்கின்றீர்கள் அல்லவா? தமிழில் இவ்வளவு கட்டித்தனமாக வருவதற்கு வேறு என்னவெல்லாம் முயற்சிகள் செய்தீர்கள்?
முக்கியமாக நான் எனது குடும்பத்தில் இருக்கும் எல்லோருடன் ஒவ்வொரு நாளும் தமிழில் தான் உரையாடுவேன். அது மட்டும் இல்லை, எனது சொந்தக்காரர்களை சந்தித்தால் கூடிய அளவில் அவர்களுடன் தமிழில் உரையாட முயற்சி செய்வேன்.
நான் சனிக்கிழமை காலமையில் எனது வகுப்பு வேலையை செய்வேன். அது மட்டுமல்ல, எனது குடும்பத்துடன் அதிகமாக தமிழில் பேசினான். மற்றும் நான் கூடுதலாக இந்த சிறு கதைகள் வாசித்து எனது சொல்வளத்தை வளர்ப்பதற்கு முயற்சி செய்தேன்.
நானும் வீட்டில் தமிழில் தான் கதைப்பேன். ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களுடனும் சகோதரர்களுடனும் தமிழில் கதைப்பேன். அத்துடன் எனக்கு வாசிக்க விருப்பம். அதனால் நான் தமிழில் உள்ள சஞ்சிகைகள் அல்லது பத்திரிகைகள் எனக்கு வாசிக்க விருப்பம்.
நான் தமிழில் இவ்வளவு சித்தி அடைகிறதுக்கான காரணம், வீட்டில் நான் தமிழ் பேசுவது ஒன்றாக இருந்தாலும் நான் தமிழ் திரைப்படங்கள் தமிழ் பேட்டிகள் மற்றும் பெரியார்களின் உரைகளை நான் கேட்பேன்.
நான் இங்கே வந்த உடனேவே எனக்கு இந்த ஆங்கிலம் இந்த தமிழ் என்னோடய வீட்டில் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா அப்பா முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை இங்கே என்கிட்ட பேசணும்னா நீ தமிழில் தான் பேசணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக அவங்க சொன்னதுனால எனக்கு வந்து வீட்டில் தமிழ் பேசினதுனால இன்னும் ஒரு ஈர்ப்பும் வந்துச்சு. அதுவும் ஒவ்வொரு வருடமும் நான் வந்து இந்தியாவுக்கு போகும்போது என்னோடய உறவினர்களை சந்திக்கும் போதும் அவங்களோட பாஷையிலேயே அவங்களோடையே பேசி பேசி எனக்கு அந்த தமிழை வந்து எனக்கு வளர்க்க வளர்க்கவும் அது ஒரு உதவியாக இருந்துச்சு.
நான் எனது குடும்பத்துடன் தமிழில் தான் கதைப்பேன். இதை விட நான் பெரிய அளவில் திரைப்படங்கள் அப்படி பார்ப்பதில்லை. ஆனால் சிறு வயதில் இருந்தே தென்னாலிராமன் போன்ற கதைகளை நான் எனது அம்மாவுடன் வாசிப்பேன். பின்பு உயர்தர பரீட்சைக்கு வரும்போது சிறப்படைந்த சில கட்டுரைகளையும் நான் வாசித்தேன். இம்மூலமாக எனது சொல் வளத்தை வளர்த்தேன்.
இப்போ ரெண்டு பாடசாலைகளில் இருந்து இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஒன்று வென்பர்ட்வில் கல்வி நிலையம், மற்றது ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையம். ஒருவரை ஒருவர் நீங்கள் காணும்போது தமிழில் தான் பேசிக் கொள்வீர்களா அல்லது ஆங்கிலத்தில் தான் பேசுவீர்களா?
ஆங்கிலத்தில் தான். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் நடுவில் தமிழ் வந்து வரும். எப்பயாவது கொஞ்சம் ரொம்ப கலாய்க்கணும் இல்லை ரொம்ப ஜோக் பண்ணணும் அப்படின்னா தமிழ் தான் நாங்கள் வந்து பாவிப்போம்.
ஏன் அப்படி?
உமது பிரதான பாடசாலையும் மற்ற இளையோர்கள் காணும் பொழுது இயற்கையாகவே நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் தான் பேசுகிறோம். எனது அண்ணாவுடனே நான் கூடுதலாக ஆங்கிலத்தில் தான் பேசுவேன்.
தமிழில் என்ன செய்ய விரும்புகின்றீர்கள்? இனி தமிழ் பாடம் தமிழில் HSC எடுத்து விட்டீர்கள், இனி பல்கலைக்கழகம் என்று போய் முழுவதும் எங்களுடைய எதிர்காலம் ஆங்கிலத்தில் தான் மிச்ச படிப்பும் இருக்கப் போகின்றது, வேலையும் ஆங்கிலத்தில் தான் நீங்கள் செய்யப்போகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுடைய இந்த தமிழின் எதிர்காலம் அல்லது தமிழுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் யோசித்திருக்கின்றீர்கள்?
நான் நினைக்கிறேன் முதலாவதாக தமிழ் இளையோர்களை தமிழை ஒரு பாடமாக படிக்க நாங்கள் ஊக்கம் செலுத்த வேண்டும். என்றால் அவர்களும் தமிழை படித்தால்தான் ஆஸ்திரேலியாவில் தமிழ் ஒரு மொழியாக வாழலாம் என்று நான் நினைக்கிறேன். இதைவிட நான் எனது எதிர்கால வேலையிலும் தமிழர்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு தமிழ் மருத்துவர் தான் ஒரு தமிழர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை விளங்குவார் என்று நான் நினைக்கிறேன்.
என்னோட எதிர்கால லட்சியமே என்னோட இந்தியர் மக்களோ இல்லாட்டி தமிழர்களுக்கோ வந்துட்டு நான் ஒரு சமூக பணி ஆற்றணும் அப்படின்றது தான். நான் வந்து போன வருஷம் என்னோட கிராமம், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமத்தில் தான், மம்சாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் நிறைய அந்த பாட்டிமார்கள்ட்ட அவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க இந்த கிராமத்தை விட்டே வெளியில் வரல அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன் எனக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு விமானி ஆகணும்னு தான் லட்சியம். அப்போ இவங்களையும் வந்து ஒரு விமானத்தில் கூட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் தோன்றுச்சு. அப்போ எனக்கு அந்த தமிழ் வந்து அதில் தான் எனக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நான் முதலில் எதிர்வரும் சந்ததியினர் வீட்டில் தமிழ் கதைக்க என்னால் இயன்ற உதவிகளை நான் கட்டாயம் செய்வேன். எங்களில் பலருக்கு ஒன்று தெரியாது, கூத்தானது தமிழர்களின் அரங்கு என்றால் கூத்து தான், அதை ஒருவரும் மறக்கக்கூடாது என்பதை எனது கருத்து.
நாங்கள் ஒரு புலம்பெயர்ந்த மண்ணில் வாழுகின்றோம். அதனால் நாங்கள் கட்டாயம் நமது மொழியை வளர்க்க வேண்டும். அடுத்த சந்ததியினர் அவர்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து அவர்களும் நாங்கள் அனுபவித்ததை ஒரு நல்ல விடயமாக கருதி அவர்களும் செய்ய வேண்டும். அதற்கு நான் எனது தமிழ் பாடசாலைக்கு சென்று நான் தமிழை கற்றுக் கொடுக்கின்றேன். சிறுவர்களுக்கு எனது தமிழ் அறிவை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் தமிழ் படிக்க உற்சாகப்படுத்துகின்றேன்.
உண்மையை கூறினால் எனது ஆசை எனது தமிழ் அறிவை வளர்ப்பதில்லை, எனது அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது. நான் இப்போது தமிழ் பாடசாலையில் உதவி ஆசிரியராக இருக்கிறேன். அதாவது எதிர்காலத்தில் நான் இருந்த ஒரு தமிழ் புத்தகத்தை வாசிக்க மாட்டேன், ஒரு கட்டுரையை வாசிக்க மாட்டேன், ஆனால் நான் தமிழை பேசுவேன். அதன் மூலம் நான் மற்ற மாணவர்களுக்கு தமிழ் கேட்பதின் அந்த சந்தோஷத்தை நான் எடுத்து காட்டுவேன். அவர்களும் அதை படிப்பதற்கு நான் அந்த ஊக்கத்தை கொடுப்பேன்.
நானும் ரதிபன் கூறியது போல் எனது பாடசாலையில் ஒரு உதவி ஆசிரியராக வேலை செய்கின்றேன். அது மட்டும் இல்லை, நாம் இப்போது ஒரு பல்கலை கலாச்சார சூழலில் வாழுகின்றோம். அதனால் மற்ற இனத்தவர்களுக்கு தமிழின் புலமையை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன்.
இந்த வேளையில் உங்களுடைய ஒரு கேள்வி, நீங்கள் தமிழ் பாடசாலைகளில் கனகாலமாக படித்திருக்கின்றீர்கள், ஹோம்புஷ் மற்றும் வென்பத்தில் பாடசாலைகளில்.
ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியரின் பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்?
இதில் தமிழ் பாடசாலையில் ஆசிரியர் உதவி ஆசிரியராக பணியாற்றுகின்ற சொல்லுங்கள்.
மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நீங்கள் மற்ற பிள்ளைகளோடு அன்பாக பழக வேண்டும். அவர்களின் இடத்தில் இருந்து நீங்கள் அவர்கள் எவ்வாறு உலகத்தை பார்க்கிறார்கள் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறுவேன்.
எனக்கு பொதுவாக என்ன தோணுச்சுன்னா தமிழ் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தாங்க. அவங்க வந்து நான் நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்ற உரிமையில் சொன்னால் கூட எங்களுக்கு கொஞ்சம் இப்படி இல்லை இது வந்து இது நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு கடுமையான முறையில் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து இல்லை கொஞ்சம் இல்லை இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல இது
பிள்ளை என்று சொல்லாமல் இப்படி செய்திருக்கலாமே
அப்படியும் சொல்லலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
உங்களுடைய அந்த தமிழை படித்ததால் உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் படிப்பு நீங்கள் அதற்கு டிஸ்டர்பன்ஸ் அல்லது அவற்றை வடிவாக தமிழை படிப்பதனால் அவற்றை படிக்க முடியவில்லை என்று யாராவது ஃபீல் பண்ணீங்களா?
என்னை பொறுத்தவரை நான் தமிழ் 11 தரத்தில் தான் நான் செய்ய தொடங்கினேன். நான் அப்பொழுது கஷ்டமாக இருக்கவில்லை, அனைத்தும் சுமூகமாக போயிருந்தது. ஆனால் பரீட்சைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு அனைத்து பரீட்சைகளும் ஒன்றாக வந்ததால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்பொழுது எனக்கு முதலாவது தரத்தில் இருந்து வந்து தமிழ், அதைத்தான் நான் முதலாவதாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதி இருந்தது. அதனால் நான் தமிழில் ஈடுபட்டதால் என்னுடைய பிரதான பாடங்கள் ஒரு சற்று ஒரு கஷ்டமாக இருந்தது என்றே கூறலாம்.
இந்த வருடம் ஒரு 25 மாணவர்கள் தான் இந்த தமிழ் பரீட்சை எடுத்தார்கள். ஏன் அடுத்த வருடங்களுக்கு எல்லா பாடசாலையிலிருந்து இந்த HSC தமிழ் எடுக்கின்ற மாணவர்களை ஒரு வகுப்பில் வைத்து நமது வளங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவர்களுக்கு அந்த கூடுதலான ஒரு என்ன சொல்ற லைக் ஒரு பெட்டர் எஜுகேஷன்.
இப்போ நீங்கள் ரெண்டு பாடசாலைகளில் இப்போ படிச்சிருக்கிறீங்க. ரெண்டு பாடசாலைகளில் இருந்து புறம்பு புறம்பாக உங்களுக்கு வெவ்வேறு நேரங்களில் தமிழை படிச்சிருக்கிறாங்களே HSC-க்கு. அதே மாதிரி வெவ்வேறு இடங்கள்லையும் வேறு பாடசாலைகள்லையும் தமிழை படித்திருக்கலாம். ஆனால் என்ன இப்பொழுது அவர் கேட்கின்றார் என்றால், வருங்காலங்களில் எல்லா தமிழ் HSC எடுக்கின்ற மாணவர்களையும் ஒரே இடத்தில் வைத்து ஒன்றாக ஆசிரியர்கள் படிப்பித்தால் எல்லா ரிசோர்ஸையும் நல்ல மாதிரி மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம் என்று கருதுகின்றார்கள். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?
அது நிச்சயமாக தேவை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் தமிழ் சமூகமாக சேர்ந்தால்தான் எமது எதிர்காலத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டு போகலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது 25 மாணவர்கள் தான் தமிழை ஒரு பாடமாக இவ்வருடம் எடுத்தார்கள். ஆனால் இதிலும் பள்ளி கூடங்களுக்கு இடையே வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இதனால் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் வருவதில்லை என்று நான் நினைக்கிறேன். அதனால் எதிர்காலத்தில் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்தால்தான் ஒருவரிலிருந்து ஒருவர் படிக்கலாம், உயர்தர பரீட்சைக்கு தேவை என்று எல்லோரும் விளங்கலாம், பின்பு எல்லா தமிழ் மாணவர்களும் சிறப்பாக பரீட்சையில் செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன்.
அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். மற்ற மொழிகளை பார்க்கும்போது HSC-யில் தமிழுடன் ஒப்பிடும் போது மிகவும் இலகு என்று கூறுகின்றார்கள். அந்த ஒரு காரணத்தினால் இப்போ உதாரணமாக ஹிந்தி மொழியில் பலர் HSC எடுக்கின்றார்கள், அதில் பலருக்கு பேண்ட் 6 மேல் கிடைக்கின்றது. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த மட்டில் பலர் HSC எடுத்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த அதிக புள்ளிகள் கிடைக்கின்றன. ஏனென்றால் அந்த மற்றைய பாஷைகள் மற்றைய மொழிகளை படிப்பவர்களே தமிழ் மொழி மிகவும் கடினமான முறையில் பரீட்சிக்கப்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அது பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்களும் அதை பற்றி அறிந்திருக்கின்றீர்களா அல்லது உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
எங்களுக்கு இந்த அளவில் பேண்ட் 6 வருவதில்லை என்றதால் தான் பலர் உயர்தர பரீட்சைக்கு தமிழை ஒரு பாடமாக எடுக்க விரும்பவில்லை என்று நான் நினைக்கிறேன். இது ஏன் இப்படி நடக்கிறது என்று எனக்கு முழுமையாக விளங்கவில்லை. ஆனாலும் நமது எதிர்காலத்தில் பிள்ளைகள் தமிழை ஒரு பாடமாக எடுக்க நாங்கள் ஊக்கம் கொடுக்கிறது என்றால் இந்த பேண்ட் 6 இருக்கிற மாணவர்கள் கூட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் தமிழ் மாணவர்களை பார்க்கும் போது அவர்கள் ஹிந்தி மாணவர்களை விட குறைவாக படிக்கவில்லை என்று நான் கூற முடியாது. நாங்கள் எல்லோரும் மிக சிறப்பாக நேரம் கொடுத்து படிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு மட்டும் பேண்ட் 6 பல வரவில்லை.
அதே நேரம் இப்போ வெண்பத்தில் பாடசாலையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 600 மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றார்கள். அதேபோல ஹோம்புஷிலும் பல 400 மேற்பட்டவர்கள் படிக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த இரண்டு பாடசாலைகளிலிருந்தும் பார்க்கும்போது வருஷத்துக்கு 25 பேர் HSC-யில் தோற்றுவது ஒரு மிகவும் ஒரு குறைந்த ஒரு பெர்சன்டேஜ் ஒரு விகிதம் என்று தான் கூற வேண்டும். அதிலும் பேண்ட் 600 எடுப்பது அதைவிட மிகவும் கொஞ்சம் பேர் தான். மற்ற மொழிகளுடன் பார்க்கும்போது தமிழுக்கு அப்படியான ஒரு கடுமையான ஒரு அசஸ்மெண்ட் இருப்பதால் தான் மாணவர்கள் பயத்தில் எடுப்பது குறைவு என்று பலராலும் கருதப்படுகின்றது. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று எல்லோரும் ஆதங்கப்படுகின்றீர்கள். நல்லது, இந்த வேளையில் SBS கலையகம் வரை வந்து எமக்கு இந்த உரையாடலை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி. அத்துடன் இந்த HSC தமிழ் பரீட்சையிலே மிகவும் திறமையான சித்தியை எழுதிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி தொடர்ந்தும் தமிழை படியுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.